إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين وقال تبارك وتعالى أيضا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من مدر ولا حدر إلا أدخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل صدق رسول الله صلى الله عليه وسلم سروا قهلهم قهلجهلهم إند أولهتي فديت فرفالت قوشت أنوالك قولي إلا من الله تبارك وتعالى أرونك أريتاهتم الحمد لله صلاة سلام حضرت محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمه الميدلهم சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபூ தாபிஈங்கள் அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கட்டளைகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமான முறையில் எடுத்தும், எவைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை தவிர்த்திருக்கிறானோ அவைகளை விட்டும் சம்பூர்ணமான முறையில் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அருட்கொடைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், கணக்கு போட ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், லா துஹ்ஸூஹா, அவைகளை நீங்கள் மட்டிடவே மாட்டீர்கள், உங்களால் கணக்கு போட்டு முடிக்கவே முடியாது. அவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எல்லா அருட்கொடைகளுக்கும் மேலால், இந்த எல்லா நிஅமத்துகளுக்கும் மேலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தார்களுக்கு பிரத்யேகமான ஒரு கொடையை கொடுத்திருக்கிறான், ஒரு அன்பளிப்பை கொடுத்திருக்கிறான். அது என்ன, அது என்ன என்ன அன்பளிப்பு? அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்விடத்திலே ஒரு மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மதம், இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே. அல்லாஹ் கூறி காட்டுகிறான், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. யார் இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ, வேறு ஏதாவது ஒரு மார்க்கத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்களோ, அதை விரும்புகிறார்களோ, அதை தனக்குரியதாக ஆக்கிக் கொண்டார்களோ, அது அவர்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். அது எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பக்தியானதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு இலேசானதாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத ஏனைய எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் இஸ்லாம் அல்லாத ஏனைய ஒரு மார்க்கத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர் கயாமத்துடைய நாளையில், அந்த மறுமை நாளையில் அவர் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் மாறிவிடுவார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நிஅமத்துகளில், அருட்படைகளில், அருட்பாக்கியங்களில் மிக உயர்தரமானது, மிக மேலானது, மிக உயர்த்தியானது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மேலான இஸ்லாம், இந்த ஈமான், இந்த கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலிமாவை சொன்ன முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்ய சொல்லக்கூடிய புத்திமதி என்ன? சகோதரர்களே, கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு புத்திமதியை சொல்கிறான். கலிமாவை சொல்லாதவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு புத்திமதியை சொல்கிறான். கலிமா சொன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திமதி என்னது? அல்லாஹ் ரெண்டு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன கஃபரூ, யா அய்யுஹன்னாஸ் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஏ காஃபிர்களே, ஏ மனிதர்களே, ஏ முஷ்ரிக்கீன்களே என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாற்றமாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய உள்ளத்தில் விசுவாசம் இருக்கிறதா? நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? மறுமை நாளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வேதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? மலாயிக்காமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நன்மை தீமை அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும் என்று சொல்வதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, ரசூலை ஏற்றுக்கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, முஸ்லிம்களே, ஈமான் உள்ளவர்களே, உங்களுக்கான புத்திமதி என்னது? இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும். நீங்கள் இஸ்லாத்துக்குள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஆக்க வேண்டும்? காஃபதன், பூர்த்தியாக, பூர்த்தியான இஸ்லாத்தை வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள். ஈமான் இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில். அந்த ஈமானை நீங்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் இஸ்லாமிய அமைப்பிலே வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை வெளிப்படுத்துங்கள். வாழ்க்கையின் ஒரு பகுதியில் மாத்திரமல்ல, சில நாட்களுக்கு மாத்திரமல்ல, சில இரவுகளுக்கு மாத்திரமல்ல. இன்று சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நமது இஸ்லாத்தை ஒரு பக்கமாக மாற்றிவிட்டோம். ஒரு பகுதிக்கு மாத்திரம் இஸ்லாம் என்று நினைத்து விட்டோம். அதாவது சில மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் என்று சொல்வது வெறுமனே இபாதத்துகளுடன் மாத்திரம் சம்பந்தப்படக்கூடியது. தொழுகைக்கு இஸ்லாம் தேவை, நோன்பு பிடிப்பதற்கு இஸ்லாம் தேவை, ஜகாத் கொடுப்பதற்கு இஸ்லாம் தேவை, ஹஜ் செய்வதற்கு இஸ்லாம் தேவை. ஒரு மரண வீடாக இருக்கிறதா, ஒரு மையத் உண்டாகிவிட்டதா, அந்த மரண வீட்டுக்குள்ளில், வீட்டுக்குள்ளால் இஸ்லாம் தேவை. மஸ்ஜிதுக்குள்ளால் ஒருத்தர் வந்துவிட்டாரா, அவருக்கு இஸ்லாம் தேவை. வெள்ளிக்கிழமை தினம் வந்துவிட்டதா, அந்த நாளையில் இஸ்லாம் தேவை. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக தனது வியாபாரத்தில்,
தனது கொடுக்கல் வாங்கலில், தனது விவசாயத்தில், தனது குடும்ப வாழ்க்கையில், தனது சொந்த நடவடிக்கைகளில், தனது பேச்சுவார்த்தைகளில் இஸ்லாம் கிடையாது. தனது திருமண வைபவங்களில் இஸ்லாம் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, வாருங்கள் இஸ்லாத்துக்குள்ளால் பூர்த்தியாக. உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் இஸ்லாம் வர வேண்டும். வியாபாரத்திலும் இஸ்லாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விவசாயத்திலும் இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டுகிறதே, எடுத்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையிலும் இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டுகிறதே, எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பகுதியிலும் நாம் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நான் ஈடுபடக்கூடிய விடயங்களில் என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா இல்லையா. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த பகுதியை யோசிக்க வேண்டும். ஹலாம் ஹலால் பேசப்படுகிறதா, உண்மை பேசப்படுகிறதா, வட்டி தொடர்பு துண்டிக்கப்படுகிறதா. ஏராளமான வியாபாரிகள் அவர்களுடைய வியாபாரத்தில் வட்டி தொடர்பு வைத்திருக்கிறார்கள். வட்டி தொடர்புள்ள வியாபாரம் இஸ்லாமிய முறைப்படி நடக்கக்கூடிய வியாபாரம் அல்ல. அதே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய வியாபாரம். விவசாயத்தில் அநியாயம் நடக்கிறதா, மோசடி நடக்கிறதா? விவசாயம் தானியம் விற்கக்கூடிய ஒருவர் தானியத்தை விற்றுக் கொண்டிருக்கிறார், அந்த இடத்திலே தானியம் குவியலாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பக்கமாக வந்தார்கள். தானியம் குவியலாக இருக்கிறது. தனது முபாரக்கான கையை அந்த தானியத்துக்குள்ளே அப்படியே உள்ளால் விட்டு பார்க்கின்றார்கள். தானியத்துக்குள்ளால் கையை போட்டு பார்க்கின்றார்கள். உள்ளாலே தானியங்கள் நனைந்திருக்கிறது. வெளியில் மக்களுக்கு காண்பதற்கு காய்ந்த தானியங்கள் போடப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்ன வியாபாரியே? மா பாலு ஹாதா யா தாஜிர், ஏ வியாபாரியே, இது என்ன, என்ன செய்கின்றாய்? வெளிரங்கத்தில் மக்கள் பார்ப்பதற்காக காய்ந்த தானியத்தை போட்டுவிட்டு உள்ளாலே நனைந்த தானியத்தை வைத்திருக்கின்றாயே. அந்த வியாபாரி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அஸாபத் ஹுஸ்ஸமா, மழை பொழிந்தது, அதன் மூலம் தானியம் நனைந்து விட்டது. நனைந்த தானியத்தை மக்கள் கண்டால் வாங்க மாட்டார்கள். எனவே மக்கள் காண்பதற்கு காய்ந்த தானியத்தில் மேலால் வைத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சின்ன விடயம் தானே, இதை விட்டு விடுவோமே என்று விட்டு விடவில்லை. அதை சுட்டி காட்டினார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இல்லை வியாபாரியே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்கின்றாரோ, முஸ்லிம்களுக்கு மோசடி செய்கின்றாரோ, ஒரு மோசடியை ஏற்படுத்துகிறாரோ, வெளிரங்கத்தில் ஒன்றை காட்டிவிட்டு அந்த ரங்கத்தில் ஒரு மர்மத்தை மறைத்து விடுகின்றாரோ, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். விவசாயிகள் அவர்களுடைய விவசாயத்தில் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும். திருமணத்தில் இஸ்லாம் வர வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய திருமண வைபவங்கள், திருமண நிகழ்வுகள், திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால் மிகவும் கவலையான செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே பொதுவாக எல்லா பகுதியை எடுத்துக்கொண்டாலும் திருமணத்தில் ஆடம்பரம் இஸ்லாத்தில் காட்டப்பட்டதல்ல. மக்கள் பார்ப்பதற்காக, பேருக்காக, புகழுக்காக ஆடம்பர செலவினங்கள். சொன்னார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிக்காஹுகளில், திருமணங்களில் ஆக பரக்கத்தான திருமணம், ஆக சிறந்த திருமணம், குறைந்த செலவில் செய்யப்படக்கூடிய திருமணம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்தில் இஸ்லாம் என்னதே, அந்த திருமணத்தை மிகவும் சுருக்கமாக, வீண் செலவினங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும், ஆடம்பரங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். சம்பிரதாயங்கள், ஊர் பழக்கங்கள், மக்கள் தோஷங்கள் எங்களுடைய திருமணங்களில் இருக்கக்கூடாது. திருமணம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு கணவன் தனக்காக வாழ்க்கை துணைவியை தெரிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது வாழ்க்கை துணைவியை நீ தெரிவு செய்யும் போது அவளை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டும், அவளிடத்தில் நீ எதை எதிர்பார்க்க வேண்டும்? சொன்னார்கள், உங்களுடைய மகனுக்கு நீங்கள் ஒரு மணப்பெண்ணை தேடுகிறீர்களா? உங்களுக்கு உங்களுடைய மகளுக்கு ஒரு மணமகனை தேடுகிறீர்களா? நீங்கள் மூன்று தன்மையை பார்க்க வேண்டும். ரெண்டு ஹதீஸில் இந்த மூணு தன்மைகளும் வருகிறது. ரெண்டு ஹதீஸில் இந்த மூன்று தன்மைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸில் அல்ல, ரெண்டு ஹதீஸில் சுட்டி காட்டினார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இதா அதாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ அமானதஹு. சொன்னார்கள், நீங்கள் ஒரு மணமகனை ஒரு மணமகளை தெரிவு செய்யும் போது முதலாவதாக அவர்களிடத்தில் தீன் இருக்கிறதா என்பதை பாருங்கள். தீன் இருக்கிறதா? மார்க்கம் இருக்கிறதா? இஸ்லாம் இருக்கிறதா? ஷரியத் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கிறதா? இதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, அமானித தன்மை இருக்கிறதா? நம்பிக்கையாக நடக்கக்கூடியவராக இருக்கின்றாரா? நம்ப நடக்கின்றாரா? இவரை நம்ப முடியுமா? நம்ப முடியாத ஒரு மணமகனிடத்தில் தனது மகளை கொடுத்துவிட்டு, தனது மகளுக்காக திருமணம் செய்து கொடுத்துவிட்டு, அவருடைய படிப்பை பார்த்து, அவருடைய ஆற்றலை பார்த்து, அவர்களுக்கு சொத்து பத்துக்களை கொடுத்து, சீதனமாக கொடுத்து முடித்து கொடுத்துவிட்டு அமானித தன்மை இல்லை என்று சொன்னால் அதன் மூலம் என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும்? தனது சொத்தில் அமானிதம் இல்லாதவன், தனது பேச்சில் அமானிதம் இல்லாதவன், தனது வார்த்தையில் அமானிதம் இல்லாதவன், நடவடிக்கைகளில் அமானிதம் இல்லாதவன், தனது உடலில் அமானிதம் பேணுவான் என்பதில் என்ன நியதி இருக்கிறது? எனவே தசுரர்கள் அமானித தன்மையை பாருங்கள். இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது, நல்ல குணம் இருக்கிறதா? நல்ல பண்பு இருக்கிறதா? நல்ல தன்மைகள் இருக்கிறதா? நல்ல சுபாவங்கள் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அதை பார்த்துவிட்டு தான் இணையவைகளை குடும்பத்துடன் ஒத்துப்போகின்றதா பார்க்கலாம். அழகு அழகு ஒரு மனப்பெண்ணிடத்தில் அழகான பெண்ணாக இருக்கின்றாரா பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் இந்த மூன்று விஷயங்களும் பார்க்கப்பட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, இன்று திருமணங்கள் முடித்துக் கொடுக்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த மூன்றையும் பார்க்காமல் தான். திருமணத்துக்கு பின்னால் தான் அங்கே அவருடைய குறைகள் தேடப்படுகிறது. மருமகனிடத்தில் என்ன குறை இருக்கிறது? மருமகனிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது? தேடப்படுவதெல்லாம் இவர்களுக்கு அமானித தன்மை கிடையாது, இவர்களுக்கு தீன் கிடையாது, நற்குணம் கிடையாது. எப்போது பேசப்படுகிறது? திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பின்னால், திருமணத்துக்கு பின்னால் இவைகளை பேசப்படுகிறது. இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்துக்கு முன்னால் பேசப்பட வேண்டும், அவைகளை ஆய்வு செய்யப்பட வேண்டும். திருமணத்துக்கு முன்னால் யாராவது ஒருவர் வந்து உங்களிடத்தில், இந்த சகோதரர் இவருக்காக, இந்த சகோதரருடைய மகனுக்கு நான் எனது மகளை திருமணம் முடித்து கொடுக்க நான் யோசித்திருக்கிறேன், அவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று யாராவது ஒருவர் வந்து கேட்டால், அந்த இடத்துல குறைய மறைச்சிட்டோனுமே, மக்கள்கிட்ட குறைய வெளிப்படுத்த கூடாது என்று சொல்வதற்காக வேண்டி அந்த ஆணுடைய குறைகளை மறைப்பதல்ல இஸ்லாம் சொல்கிறது. அந்த இடத்தில் நீ உனது உண்மையை, உனது உள்ளத்தில் உள்ள ரகசியத்தை அந்த மனிதனிடத்தில் நீ தெளிவுபடுத்த வேண்டும். இதுதான் அந்த இடத்தில் நீங்கள் பேணக்கூடிய அமானிதம். ஏன் திருமணத்துக்கு முன்னால் எல்லா விடயங்களும் தெளிவு பெற வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஆனால் இவைகளை பார்க்கப்படாமல் வெறும் சொத்துக்காக, வெறும் செல்வத்துக்காக, வெறும் காணி பூமிக்காக, வெறும் வயல்களுக்காக, கட்டிடங்களுக்காக, காசுக்காக, பணத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அது ஷரியத்துக்கு முழுமையாக விரோதமானது, ஷரியத் தடுக்கக்கூடியது, ஷரியத் வெறுக்கக்கூடியது, சீதனம் இஸ்லாம் வெறுத்தது. ஒரு ஆண், ஒரு ஆணுக்கு, ஒரு ஆண் தன்மைக்கு உரிய மாற்றமானது. ஒரு ஆண் அவர் திருமணம் முடிக்க வேண்டும் தனது சொந்த செலவின் மூலமாக. அவர் அந்த பெண்ணுக்காக வீடா நான் கொடுக்கின்றேன், வாகனமா எனது வாகனம், தொழிலா எனது தொழில். ஒரு ஆண் அத்தனையையும் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்னுடைய தலையங்கம் இதல்ல. நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஷரியத் இஸ்லாம், அந்த இஸ்லாத்துக்குள்ளே பூர்த்தியாக வாருங்கள் என்று சொல்வதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். பூர்த்தியாக வாருங்கள் இஸ்லாத்துக்குள்ளால். வெறும் இபாதத்துகளில் மாத்திரமல்ல, உங்களுடைய திருமணத்திலும் இஸ்லாம் வர வேண்டும், குழந்தை வளர்ப்பில் இஸ்லாம் வர வேண்டும், படிப்பு படிப்பில் இஸ்லாம் வர வேண்டும் படிப்பு என்று சொல்வதற்காக வேண்டி ஷரியத்துக்கு மாற்றமாக படிக்க முடியாது, ஷரியத் தடுத்த முறைகளில் படிக்க முடியாது. படிக்க வேண்டும், படிப்பு சமுதாயத்தில் அவசியம், படிப்பை நிறுத்திவிடக் கூடாது. வாலிபர்கள் வாலிப சகோதரிகள் அவர்கள் படிக்கத்தான் வேண்டும், படிப்பில் முன்னேறத்தான் வேண்டும். படிப்பை இடையில் நிறுத்திவிட்டு அவர்கள் தொழில் வியாபாரத்தில் இறங்கக்கூடாது. அப்பா அவ்வாறல்ல, படிப்பது அவசியம், ஆனால் அந்த படிப்பு ஷரியத்துக்குள்ளால் இருக்க வேண்டும். ஷரியத்தை முடித்துக் கொண்டு இஸ்லாத்தை மாற்றமாக வைத்துக் கொண்டு இஸ்லாத்துக்கு மாற்றமாக சென்று படிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சட்டம் தனியாக எங்களது வாலிப சகோதரிகள் ஊரு கடந்து ஊராக தனிய இந்த பஸ் வண்டிகளில் இந்த வேறு வாகனங்களில் பாதை தெருக்களில் சட்டம் தனியாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பெண்களுக்கு சுத்தி திரிவதற்கு, அது படிப்பாக இருந்தாலும் சரி, அது கிளாஸஸ் என்று சொன்னாலும் சரி, அது டியூஷன்ஸ் என்று சொன்னாலும் சரி, இஸ்லாம் அப்படி ஒரு கேவலமான முறையை எங்களுக்கு வகுத்து தரவில்லை. மாற்றமாக படிக்க வேண்டும், படிப்பு இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள்ளால் இருந்து கொண்டு படிக்க வேண்டும். கலவன் பாடசாலைகளில் கலவனாக ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து படிப்பதற்கு சகோதரர்களை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தரவில்லை. வயது வந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் பிரிக்கப்பட வேண்டும், பிரித்து படித்து கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த முறையில் படிப்பதற்கு ஏற்பாடு நடக்கும் என்று சொன்னால் அதை இஸ்லாம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முறையில் எங்களுடைய எல்லா விஷயங்களும் இஸ்லாத்துக்கு உட்பட்ட முறையில் இஸ்லாம் வழி அதாவது வரவேற்கக்கூடிய முறையில் நடக்கும் என்று சொன்னால் இதுதான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி. சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றும் ஒரு புத்திமதி இருக்கிறது. அது என்ன புத்திமதி தெரியுமா? இஸ்லாத்தை யாரெல்லாம் தனது மார்க்கமாக சுமந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார்களோ அவர்களில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகவே எங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்தாகிய எங்களுக்கு மற்றொரு பொறுப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அது என்ன பொறுப்பு? அதுதான் குர்ஆனில் பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் உங்களது வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஈமானை பரிபூர்ணமான இஸ்லாத்தை எடுப்பதோடு யாருக்கெல்லாம் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதோ, யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பல்வேறுபட்ட மார்க்கங்களையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, சிலைகளை விக்கிரகங்களை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகளை படைப்பினங்களை தனது தெய்வமாக எடுத்திருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இந்த மேலான முபாரக்கான இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர்களையும் இந்த முபாரக்கான இஸ்லாத்துக்குள்ளால் வந்து சேர்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யா ரசூலல்லாஹ், உம்மத்தை பார்த்து சொல்லுங்கள், மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லுங்கள், குல் ஹாதிஹி ஸபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வ மனித்தபஅனி. யா ரசூலல்லாஹ், நீங்க சமுதாயத்தை பார்த்து சொல்ல வேண்டும், எப்படி மக்களே, ஹாதிஹி ஸபீலி, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், என் வாழ்க்கையுடைய லட்சியம் இதுதான், என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் இதுதான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் மக்சத், வாழ்க்கையுடைய நோக்கம் எது? ஹாதிஹி ஸபீலி, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், என்ன வாழ்க்கை? அதுஉ இலல்லாஹ், நான் என்ன செய்கிறேன், எனது வாழ்க்கையில் நான் செய்யும் எனது டியூட்டி, எனது வேலை என்னது? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நான் அழைக்கின்றேன். யாரெல்லாம் அல்லாஹ்வை தெரியாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை விளங்கினவர்கள், அல்லாஹ்வை தெரிந்தவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களிடத்தில் போய் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதும் நமது வேலை, இந்த உம்மத்தில் ஒவ்வொரு தனி நபருடைய வேலை. ஏன் சஹாபாக்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள்? சஹாபாக்கள் இந்த உம்மத்தில் மற்றவர்களை சந்தித்து, ஒரு சஹாபி மற்றொரு சஹாபியை சந்தித்து, புகாரி ஷரீஃபுடைய சஹி புகாரியுடைய அந்த கிதாபுல் ஈமான் உடைய பாபில் அந்த அந்த ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை அவர்கள் மற்ற சஹாபாக்களை சந்தித்து, தஆலௌ நுஜஜ்ஜித் ஈமானனா, வாருங்கள் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி மற்ற சஹாபாக்களை கூப்பிடும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏன் ஈமான் உள்ளவர்களை ஏன் அல்லாஹ்வை பற்றி கதைக்க வேண்டும்? மஸ்ஜிதுக்கு வரும் இரு தோழர்கள் தொழுதுவிட்டோ மஸ்ஜிதை விட்டு விரண்டு ஓடிவிட்டோம் இல்லை. சஹாபாக்களுடைய தொழில், சஹாபாக்களுடைய வேலை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்கு தொழுவதற்கு மாத்திரமல்ல, ஏனைய நேரங்களிலும் வருவார்கள், அமருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய அகமத்தை, அல்லாஹ்வுடைய பெரியத்தனத்தை பற்றி பேசுவார்கள், கதைப்பார்கள். ஏன் அவ்வாறு செய்வார்கள்? ஈமான் நுஜஜ்ஜித் ஈமானனா, ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி, ஈமான் அதிகரிப்பதற்காக. அல் ஈமானு யஸீது வயன்குஸ், ஈமான் இருக்கிறதே, பணம் கூடுவது விளங்குகிறதே, காசு கூடிக்கொண்டு போகிறதா, சந்தோஷம் ஏற்படுகிறதே, காசு அது குறைந்து கொண்டு போகின்றதா, அதில் குறைபாடு ஏற்படுகின்றதா, வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, மனம் சந்தோஷமாக இருக்கின்றது, வியாபாரம் அதனுடைய நிலைமை நஷ்டத்தின் பக்கம் சென்றுவிட்டால், அது வீழ்ச்சியின் பக்கம் சென்று விட்டால் கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். ஏன்? பணத்தின் அதிகரிப்பும் குறைபாடும் கண்ணுக்கு முன்னால் விளங்குவதன் காரணமாக. விவசாயம் நல்ல செழிப்பாக வரும்போது, அது வளரும் போது விவசாயி பார்த்து கண் குளிர்ச்சி அடைகின்றார். நான் பட்ட வியர்வை, நான் சிந்தின வியர்வை, நான் பட்ட கஷ்டம், நான் விழித்த விழிப்பு, இரவில் தூங்காமல் விழித்திருந்தேன், மனையில் நனைந்து கொண்டிருந்தேன், வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தேன், லாபம் கண்ணுக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த பச்சையாக அந்த விவசாயங்கள் முளைத்துக் கொண்டிருக்கிறது, விவசாயி காணுகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஏன்? இந்த விவசாயத்தின் மூலம் எனக்கு காசு கிடைக்க போகின்றது. ஆனால் விவசாயம் நஷ்டத்தின் பக்கம் போகும் போது துக்கம் உண்டாகுகிறது, கவலை ஏற்படுகிறது. சகோதரர்களே, ஈமான், ஈமானுடைய வளர்ச்சி, ஈமானுடைய வீழ்ச்சி, விவசாயத்தின் வளர்ச்சி வீழ்ச்சி, வியாபாரத்தின் வளர்ச்சி வீழ்ச்சி, படிப்பின் வளர்ச்சி வீழ்ச்சி என்று சொல்வது போன்றே ஈமானின் வளர்ச்சி, மறுபக்கம் ஈமானின் வீழ்ச்சி. சஹாபாக்கள் அவர்கள் ஈமானுடைய வளர்ச்சியை விரும்பியவர்கள், ஈமானுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்பட்டவர்கள், ஈமானுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். எனவே ஈமானுடைய வளர்ச்சிக்காக சஹாபாக்களாக அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள், கதைப்பார்கள். மறுபுறம் சஹாபாக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரப்பை பற்றி தெரியாதவர்கள், ரப்பை அறிமுகம் இல்லாதவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்கள் மக்களை போய் சந்திப்பார்கள். ஹதீஸுடைய, அதாவது தாரீஃபுடைய வரலாறுகளுடைய அந்த ரிவாயத்துகளில், அந்த வரலாறுகளில் வந்திருக்கிறது, மினாவுடைய அந்த காலத்தில், ஹஜ்ஜுடைய காலம் முன்னால் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த மினாவுடைய காலத்தில், அந்த மினாவுடைய அந்த கூடாரங்களுக்குள்ளால், அந்த டென்ட்டுகளுக்குள்ளால் மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த பக்கமாக போவாங்க. மக்களிடத்தில் போய் கேட்பார்களாம், உதவி செய்ய போகிறீர்கள்? ஏன் எனது ரப்புடைய விசாலத், என்னுடைய ரப்புடைய மேலான இந்த தூதுவத்தன், இந்த தூதுவத்துவம், என்னுடைய ரப்புடைய மேலான இந்த இஸ்லாம், இந்த ஈமான், இதை நான் மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும். இதற்காக யார் எனக்கு உதவி செய்ய போகிறீர்கள் என்று கேட்பார்கள். யா யுஹன்னாஸ், ஏ மக்களே, குலூ லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க, துப்ளிஹு அதை சொல்லிவிட்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபிமார்களுக்கு முத்திரையாக, ரசூல்மார்களுக்கு இறுதியாக முத்திரையாக வந்தவர்கள் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பின்னால் 1400 வருடங்கள் கடந்து விட்டது. இதுவரைக்கும் வேறு யாரும் ரசூலாக வரவில்லை. யாரெல்லாம் ரசூலாக வாதிட்டார்களோ அவர்கள் பொய்யை தான் வாதித்திருக்கிறார்கள். அதே மிர்சா குலாம் காதி அஹமது காதியானி போன்றவர்களாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம், யாரெல்லாம் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நானும் ஒரு நபி என்று சொல்லிவிட்டார்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சமகாலத்தில் வாழ்ந்த முஸைலமா என்று சொல்லக்கூடியவனை போன்றவர்களாக இருக்கலாம். முஸைலமா என்று சொல்லக்கூடியவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமகாலத்தில் நானும் ஒரு நபி என்று வாதிட்டவன், அவர் அவனை போன்றவர்களாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம், அவர்கள் நபியாக இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் தான் இறுதி நபியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிகும் வலாகிர் ரசூலல்லாஹி வ காதமன் நபி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள், மட்டுமல்ல நபிமார்களுக்கு முத்திரையாக அனுப்பப்பட்டவர்கள், அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது. எனவே நபிமார்கள் இல்லாத காலத்தில் வாழக்கூடிய நாம், நாம் நமது காலம் வரைக்கும் நமது பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த மேலான முபாரக்கான இந்த தீனுல் இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றது என்று சொன்னால், இந்த நாட்டில் இந்த இந்த அந்நிய மக்கள் சூழ, இந்த அந்நிய மக்கள் பெரும்பான்மையினர்களாக வாழக்கூடிய இந்த இலங்கை நாட்டுடைய மண்ணில் இன்று நானும் நீங்களும் இந்த முபாரக்கான இஸ்லாத்திலே ஈமானிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக இருந்தால், நமது நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை, நமது நாட்டுக்கு சஹாபாக்கள் வரவில்லை என்றாலும் நாமும் இன்று முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணம் இந்த தூதுவத்துவம், இந்த ரிசாலத், இந்த மேலான இஸ்லாம், இது சஹாபாக்களின் மூலம் வாழையடி வாழையாக எட்டி வைக்கப்பட்டது. சஹாபாக்கள் சென்றார்கள், எங்கு சென்றார்கள், முழு உலகத்துக்கும் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவர்களுக்கு முன்னால் இருந்து பயிற்சி பெற்றவர்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு முழு உலகத்துக்கும், ஒரு சஹாபி ஹஜ்ரத் உக்பத் இப்னு நாஃபிஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னால். நீண்ட சம்பவங்கள் சொல்வதற்கு நேரம் இல்லை, இல்லை என்றால் ஏராளமான சரித்திரங்கள், சஹாபாக்கள் சரித்திரத்தை படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மதீனாவை விட்டு வெளியாகுகிறார்கள். அந்த ஹிஜாஸ், அந்த மக்கா மதீனா, அந்த தாயிஃபுடைய அந்த அரேபிய தீப கற்பத்தை விட்டு வெளியாகுகிறார்கள். அவர்களுடன் ஒரு ஜமாஅத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். மிஸ்ரை கடந்து, லிபியாவை கடந்து, டியூனேஷியாவை கடந்து, அல்ஜீரியாவை கடந்து, ஆப்பிரிக்காவுடைய நாடுகளை எல்லாம் கடந்து 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 ஆப்பிரிக்காவுடைய நாடுகளின் தொங்கலாக கடைசியாக இருக்கும் மொரோக்கோ, மொரோக்கோவுக்கு சென்று மொரோக்கோவையும் கடந்து இறுதியாக அந்த அட்லாண்டிக் ஓஷன், அந்த அட்லாண்டிக் சமுத்திரம், அது வரைக்கும் சஹாபி உக்பத் இப்னு நாஃபிஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அங்கு சென்று அந்த அட்லாண்டிக் சமுத்திரத்தில் தனது குதிரையின் கால்களை தண்ணிக்குள்ளால் இறக்கி வைத்துக் கொண்டு இந்த சஹாபி சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ், நீ சாட்சியாக இருக்க வேண்டும், இந்த நதி இதுக்கு அப்பால் மனிதர்கள் வாழுவதாக எனக்கு தெரிந்தால் நான் அங்கும் பேசி உனது மேலான தீனை எத்தி வைப்பேன், உனது கலிமாவை எத்தி வைப்பேன். யா அல்லாஹ், இதுக்கு அப்பால் மனிதர்கள் வாழும் அந்த செய்தி எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து திரும்பி விடுகிறார்கள். கொஞ்சம் உலக படத்தை எடுத்து பாருங்கள், அது மதீனா எங்கு இருக்கிறது, அட்லாண்டிக் சமுத்திரம் எங்கு இருக்கிறது. அந்த காலம் பிளைட் கிடையாது, அங்கு ஏசி கிடையாது, அங்கு பாதைகள் கிடையாது, அங்கு ஏற்பாடுகள் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் இந்த மேலான தூதுவத்துவத்தை முழு உலகத்துக்கும் கொண்டு போய் எட்டி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மேலான இஸ்லாம் இருக்கிறதே, இந்த மேலான கலிமா இருக்கிறதே, இந்த இஸ்லாமின் அழகான செய்திகள் இருக்கிறதே, இந்த மேலான குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆனுடைய செய்திகள் இருக்கிறதே, இது எனக்கும் உங்களுக்கும் மாத்திரம் சொந்தமான சொத்து அல்ல. இது இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% அந்நிய மக்கள் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் எங்கெங்கெல்லாம் அது எத்தனை கண்டங்களில், எத்தனை பகுதிகளில், எத்தனை பாகங்களில், என்னென்ன மதங்களில் உலகத்தில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த மேலான கலிமாவை எட்டி வைப்பது, இந்த செய்தியை கொண்டு பேசி சேர்ப்பது எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. சஹாபாக்கள் இதை விளங்கியவர்கள் தான், முழு உலகத்துக்கும் சென்றிருக்கிறார்கள் இந்த செய்தியை கொண்டு பேசி சேர்ப்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில் தைரியமாக நாம் மக்களுக்கு போய் இந்த இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கு தைரியமற்றவர்களாக இருக்கிறோம். அந்த தைரியம் எமக்கு கிடையாது. எமது நாட்டில் நம்முடைய இன்னும் ஒரு சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை தைரியமாக வீடு வீடாக போய் எட்டி வைக்கிறார்கள். நமக்கு அப்படி எட்டி வைப்பதற்கு தைரியம் கிடையாது. நாம் அப்படி செய்யக்கூடியவர்களாக இல்லை. பிரச்சனை இல்லை. நிலைமையை முன்னால் வைத்து, நாட்டுடைய சூழலை முன்னால் வைத்து, நாட்டுடைய நிலைமைகளை முன்னால் வைத்து நாம் பகிரங்கமாக மக்களுக்கு போய் எத்தி வைக்காவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுபுறம் நாம் ஒரு ஒரு பெரியவர் சொல்லுகிறாரே, முஸ்லிம்கள் என்றே பூந்தோட்டத்தின் முள்ளு வேலிகளாக அமைந்து விட்டார்கள் என்றால், பூந்தோட்டம் இருக்கிறதே, அந்த பூந்தோட்டத்துக்குள்ளால் முள்ளு வேலிகளை சுற்றி வர அடித்து வைத்திருப்பார்கள். பூந்தோட்டத்துக்குள்ளால் இந்த முஸ்லிம்கள் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பூந்தோட்டத்துக்குள்ளால் வருவதும் கிடையாது, ஏனையவர்களை வருவதற்கு விடுவதும் கிடையாது. இஸ்லாத்துக்கு தடையாக இருப்பவர்கள் இன்று நமது முஸ்லிம் சகோதரர்கள் பெரும்பாலும் நமது முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுடைய பண்பாடுகள் சீர்கெட்டதன் மூலமாக, நட்குணங்கள் சீர்கெட்டதன் மூலமாக, குணநெறிகள் மோசமாகிறதன் மூலமாக அந்நிய மக்கள் இஸ்லாத்துக்குள்ளால் வருவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனை பேர் முபாரக்கான இந்த இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் 90-99% என்று சொல்லலாம், அவர்கள் ஏன் இந்த இஸ்லாத்துக்கு கபூல் செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தை படித்து வருகிறார்கள், இஸ்லாத்தை விளங்கி வருகிறார்கள், இஸ்லாத்தை அறிந்து வருகிறார்களே தவிர, முஸ்லிம்களுடைய தன்மையை கண்டு வந்தேன், முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை கண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக அரிதாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றமாக இஸ்லாத்தை கபூல் செய்வதற்கு விரும்பிய எவ்வளவு சகோதர சகோதரிகள் நமது முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை பார்த்து இன்று வராமலே விட்டுவிட்டார்கள், வராமலே இருந்திருக்கிறார்கள். அப்படி சொல்லியிருக்கிறார்கள், அப்படி வந்து நமக்கு எட்டி வைத்திருக்கிறார்கள். சில சகோதரர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள், இந்த முஸ்லிம்களுடைய குணங்கள் மாத்திரம் எங்களுக்கு முன்னமே தெரிந்திருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். நாம் இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் இஸ்லாத்துடைய புத்தகங்களை படித்துத்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் நமது குணம் இன்று நமக்கு மத்தியில் அழகான பண்புகள் உருவாக வேண்டும், நமக்கு மத்தியில் நற்குணங்கள் உருவாக வேண்டும், ஒற்றுமை வர வேண்டும், பாகப்பாடு இருக்கக்கூடாது, கொள்கை ரீதியான பிரச்சனை, இளமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, அது இளமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் மஸ்அலாக்களில் ஷரியத்துடைய சட்ட திட்டங்களில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கவில்லையா? சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கவில்லையா? சஹாபாக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. கருத்து வேறுபாடுகள் இந்த உம்மத்துக்கு ஹைர், இந்த உம்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய நலவு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு உலமாக்களோ பொதுமக்களோ, பொதுமக்கள் எங்களுக்கு விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு கருத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் அதை நமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையாக, நாம் பிரச்சனைவாதிகளாக, குழப்பவாதிகளாக, இருந்து கொண்டு சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே உம்மத்துடைய ஒற்றுமை சீர்குலைக்கப்படக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் உலமாக்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். அது போக நாம் சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இது நமது பள்ளி, அது உங்களுடைய பள்ளி, நாம் நமது மஸ்ஜிதில், நீங்கள் உங்களது மஸ்ஜிதில், மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் கட்டிடம் கட்டி கொண்டு நாம் பிரிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். முஸ்லிம்கள் என்று சொல்லும் நேரத்தில் இஸ்லாமிய கொடிக்கு கீழால், இஸ்லாமிய நிழலுக்கு கீழால் நாங்கள் அனைவர்களும் சகோதரர்கள். நாம் இவர்களுக்கு சலாம் சொல்லுவோம். ஏன்? இவர்கள் எங்களுடைய அமைப்பில். அவர்களுக்கு சொல்ல மாட்டோம். ஏன்? அவர்கள் எங்களுடைய அமைப்பு அல்ல, அவர்கள் வேறு அமைப்பு. கேட்கிறார்கள், அவர்கள் என்ன அமைப்பை சார்ந்தவர்கள்? எல்லாரும் இஸ்லாத்துடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தான். எல்லாரும் ஒரே இஸ்லாத்துடைய அமைப்பை சார்ந்தவர்கள். நாம் வேறு அமைப்பு, நீங்கள் வேறு அமைப்பு என்று சொல்லி வேறு அமைப்புகளாக நாம் பிரிந்துவிடக் கூடாது. எனவே நமக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும், சமூகத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்குணங்கள், நட்பண்புகள், மதித்து நடக்கக்கூடிய தன்மைகள், இஹ்திராம், இஹ்திராம் என்று சொன்னால் மற்றவர்களை மதித்து நடப்பது, பெற்றோரை மதிக்கக்கூடிய முறையில் மதிக்க வேண்டும், குழந்தைகளை மதிக்கக்கூடிய விதத்தில் அவர்களை மதிக்க வேண்டும், ஊர் மக்களை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்க வேண்டும், முஸ்லிம் முஸ்லிமை கண்ணால் மதிக்க வேண்டும், அண்டை வீட்டார்களை மதிக்க வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய அழகான பாடங்கள். மனைவியை கணவன் மதிக்க வேண்டும், கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மதித்து நடப்பது இஸ்லாம் எங்களுக்கு படித்து தந்த பாடம். எனவே சகோதரர்களே, இந்த குணங்கள் சீராகும் என்று சொன்னால் இது ஒரு புறம். மறுபுறம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நமது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் கவலையான செய்திதான், புனிதமான இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் அவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம். ஒன்று, கலிமா சொல்லாத சகோதரர்களோடு மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதி மக்கள் நினைக்கிறார்கள், வியாபாரத்தில் அநியாயம், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்ல தானே, அவன் தமிழன் தானே, அவன் சிங்களவன் தானே, அவனுக்கு அநியாயம் செஞ்சா என்ன இருக்கிறேன், அவனுக்கு அநியாயம் செஞ்சா என்ன என்ன பாவம் கிடைக்க போகுதா? அநியாயம் முஸ்லிம்களுக்கும் செய்வது ஹராம், அந்நியவர்களுக்கும் செய்வது ஹராம், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. எனவே அந்நிய மக்களோடு, குறிப்பாக நமது நாட்டில் பெரும்பான்மையினர்களாக வாழக்கூடியவர்கள், இன்னும் அதாவது சேர்ந்து வாழக்கூடிய இந்து சகோதரர்கள், இந்த கிறிஸ்தவ சகோதரர்கள், சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோருடனும் நாம் பண்பாக இரக்கமாக சிரித்து பழகுவது. அந்த மத குருமார்களை கண்டால் சிரித்துக் கொள்ளுங்கள், முறைத்து பார்க்க வேண்டாம், அவர்களை காஃபிர் என்ற கண் கொண்டு பார்க்க வேண்டாம். எப்படி ஹிதாயத் கிடைக்கும் என்று சொல்லி பாருங்கள். அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும், அவர்களை ஆராதிக்க வேண்டும் நாம் என்று சொல்வதற்காக நாமும் அவர்களை போன்றே நமது வாழ்க்கையில் மாறுவதல்ல. அதைத்தான் ஆரம்பத்தில் நான் சொல்லிவிட்டேன். நமது இஸ்லாம் நமக்குள்ளால் பூர்த்தியாக பண்பாக பழகும் போது அவர்களுடனும் சிரித்து பழகுவதே, அவர்களையும் நம்மோடு சேர்த்துக் கொள்வதே, அவர்களையும் நம்மோடு இணைத்துக் கொள்வதே. காஃபிர் என்ற வார்த்தையை பாதிக்க வேண்டாம். காஃபிர் என்று சொல்வது யாருக்கு தெரியுமா? பகிரங்கமான தாவத் கொடுக்கப்பட்டு அதை யாரு மறுக்கின்றாரோ அவர்கள் தான் காஃபிர். நாம் தாவத் கொடுத்திருக்கிறோமா? தாவத் கொடுப்பது ஒரு புறம் இருக்க, அவர்களை, அவர்களுக்கு இஸ்லாத்தை காட்டியிருக்கிறோமா? சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அவர்களோடு நடக்கக்கூடிய பண்பாடுகள், நமது இபாதத்தை வைத்து, உதாரணமாக நமது தொழுகை, இந்த ஜும்ஆவுடைய கடமைக்காக இத்தனை மக்கள் நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், இது யாராவது அந்நிய மக்களுக்கு இந்த செய்தி பேசி சேரப்போகிறதா? நமது இபாதத்தை அவர்கள் பார்க்க முடியாது, நமது தொழுகையை அவர்கள் பார்க்க முடியாது. நமது நோன்பு நமது வயிற்றுக்குள்ளால், நமது தொழுகை நமது மஸ்ஜிதுக்குள்ளால், நமது ஜகாத் முஸ்லிம்களுக்குள்ளால், நமது ஹஜ் கஅபத்துல்லாஹ்க்குள்ளால். எதை அந்நிய மக்கள் பார்க்க போகிறார்கள்? அவர்கள் பார்ப்பதெல்லாம் நமது அஹ்லாக்கை, நமது பண்பாடுகளை, நமது குணநெறிகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே நமது குணநெறிகள் சீராகுவது ஆக முக்கியமான பகுதி. வரக்கூடிய சகோதர சகோதரிகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, நமது இஸ்லாத்தை ஒரு சகோதரர் ஒரு சகோதரி ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவரை கண்ணியப்படுத்துவோம். நான் இன்றைக்கு வந்த தமிழ் என்று சொல்லக்கூடாது, நேற்று வந்த சிங்களம் என்று சொல்லக்கூடாது. அவர் இன்று கலிமாவை சொல்லி நமது ஒரு சகோதரர் அல் இஸ்லாமு யஹ்திபு மா கான கப்லா, இஸ்லாம் அதற்கு முன்னால செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டதே. அவர் இப்ப என்னை விட சிறந்தவர், நான் செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்றது தெரியாது, அவர் செஞ்ச அவ்வளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். அவர் இப்ப என்னை விட சிறந்தவர். அதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது, உங்களது ஜகாத்தை நீங்கள் விரும்பிய வண்ணம் கொடுக்க முடியாது, உங்களது ஜகாத்தை நீங்கள் எட்டு கூட்டத்தார்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதில் ஒரு கூட்டம் வல் முஅல்லகத்து குலூபுஹும், இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உங்களுடைய ஜகாத்தை கொடுங்கள். எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, அந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னெடுத்திருக்கிறீர்களோ, அதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறீர்களோ, அவர்களுடன் பேசிக் கலைத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு விளங்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவது என்று சொல்வது லேசான விடயம் அல்ல. குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு, சொத்து செல்வம் இழக்கப்பட்டு, ஏசப்பட்டு, அடிக்கப்பட்டு, எத்தனை பேர் அடிக்கப்படுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. பெரிய சொத்து பட்டவர்களுடைய குடும்பத்துக்கு எல்லாத்தையும் இழந்து வருகிறார்கள், நடுத்தறிவில் வந்திருக்கிறார்கள். நாம் பார்ப்பதே, இவன் ஏன் வந்திருக்கிறான், இவன் சல்லிக்கு வந்திருக்கிறான் போல. நாம் இஸ்லாத்துக்குள்ள ஒருத்தர் வாரதா இருந்தா முதலாவது சொல்வது, இவன் ஏன் வாரா, ஏன் வாரா என்று சொல்வது எனக்கு தேவையில்லை. கலிமாவை கேட்டு வந்தால் சொல்லி கொடுப்பது கடமை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில் புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களை வரவேற்பது, அவர்களை அரவணைப்பது, அவர்களை நாம் ஆதரிப்பது, அவர்களுக்கு நாம் உதவி செய்வது, அவர்களுக்கு ஏழுமான பங்களிப்புகளை கொடுப்பது, அவர்களுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுப்பது. இன்னும் சொல்வதாயிருந்தால், இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலகீனம் தான், எங்களுடைய குழந்தைகளை பிள்ளைகளை அவர்களுக்கு நாம் திருமணம் முடித்து கொடுக்க தயாரில்லை. இவன் வந்தவன் அவனுக்கு முடிச்சு கொடுக்கிறதா, வந்தவனுக்கு முடிச்சு கொடுக்கலுமா என்று கேட்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு முடிச்சு கொடுக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஏன், அவன் வித்தியாசமான மனித கொள்கையா, அவன் என்னை விட சிறந்தவன், திருமணம் முடித்து கொடுப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு நமது குழந்தைகளை நல்ல வியாபார தொழில் ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு வரவேற்போம் என்று சொன்னால் அவர்களை நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வருகையுடைய எண்ணிக்கைகளை மென்மேலும் நமக்கு காணலாம், கண்குளிர பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய இந்த ஊர் பகுதியிலும் மாஷல்லாஹ் ஒரு குழுவினர்கள் அவர்கள் அமைக்கப்பட்டு கொழும்பில் நிதா பவுண்டேஷனூடாக அவர்கள் ஒரு இணைப்பு கூட்டமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கோஆர்டினேட்டிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் நபியார்களே, ஒரு கூட்டம் ஊர்ல இருப்பாங்க, நனவு செஞ்சு கொண்டே போவாங்க. இன்னொரு கூட்டம் ஊர்ல இருப்பாங்க, நனவு செய்ய மாட்டாங்க, கண்ணை மூடிக்கொண்டு சும்மா இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் எப்பையும் ஊர்ல இருப்பாங்க, நனவு செய்ய மாட்டாங்க, செய்யறவனை செய்ய உதவும் மாட்டாங்க. நனவு செய்யக்கூடியவர்களுக்கு ஏதாவது தவறான கருத்துக்களை, தவறான சிந்தனைகளை, தவறான பேச்சுக்களை சமூகத்துக்கு மத்தியில் பரத்தி நனவு செய்யக்கூடியவர்களை நனவு செய்ய விடாமல் விடக்கூடியவர்களே, உங்களுக்காக பயங்கரமான எச்சரிக்கை ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா நாம் பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.